الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وقضى ربك ألا تعبدوا إلا إياه وبالوالدين إحسانا إما يبلغن عندك الكبر أحدهما أو كلاهما فلا تقل لهما أف ولا تنهرهما وقل لهما قولا كريما واغفر لهما جناح الذل من الرحمة وقل رب ارحمهما كما ربياني صغيرا صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم من سره أن يمد له في رزقه وينسأ له في أجله فليصل رحما وليبر والديه أو كما قال صلى الله عليه وسلم وهل عليكم الله سبحانه وتعالى ورونك ورتاهم صلاة سلام إرد نبي محمد صلى الله عليه وسلم ورغل ميدم أنارن والقي ولمريك لي أنوان واخدتنا دندي உலகத்தில் அல்லாஹ்வுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள் சஹாபியாவுங்கள் தபாவு தாபியங்கள் முஸ்லிம்கள் மூமிங்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக புனர்ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே அருமை இஸ்லாமிய சகோதரர்களே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கையில் அடுத்து நடக்குமாறு ஏவியிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும் எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசதி செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 1443 ஷவ்வால் மாதத்தின் 4வது ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, இன்று உலகத்திலே மிகவும் மதிப்புக்குரிய ஒரு மரியாதை நிறைந்த ஒரு உறவுதான் பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு. குர்ஆனில் அல்லாஹ் அந்த உறவை பற்றி சொல்லும் பொழுது வவாலிதி வமா வலத், சத்தியம் செய்து அந்த உறவிலே அல்லாஹ் சத்தியம் செய்து சில விடயங்களை சொல்கிறார். வவாலிதி வமா வலத், தந்தையின் மீதும் அவர் பெற்ற குழந்தைகள் மீதும் சத்தியமாக. இதை பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவு அவ்வளவு கண்ணியமானது. அன்பானவர்களே, இன்று உலக வாழ்க்கையிலே நமக்கு ஏற்பட்டிருக்கின்ற தனிப்பட்ட சிரமங்கள் நெருக்கடிகள் கருத்திரியங்களுக்கு பல காரணங்கள் இருந்தாலும் நமக்கு தெரியாத சில காரணிகள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும். அதில் ஒன்றுதான் கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய மாண்பை மரியாதையை பேணாவிட்டால், பெற்றோருடைய கௌரவத்தை சரியான முறையிலே பாதுகாக்காவிட்டால் நம்முடைய வாழ்க்கையில் எதுவுமே சக்சஸ் ஆகாது. எவ்வளவு படிப்பறிவு இருக்கலாம், பணம் இருக்கலாம், ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், பெற்றோருடைய திருப்தி தாய் தந்தையுடைய துஆ இல்லாமல் இருந்தால் முழு உலக மக்கள் துஆ செய்தாலும் நம்முடைய வாழ்க்கை சரித்திரியத்தில் தான் போகும். பெற்றோருடைய துஆ கிடைத்து மற்றவர்கள் யாரும் நமக்கு துஆ கேட்காவிட்டாலும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷமாக நிம்மதியாக அமையும். இன்று நம்முடைய சிலருடைய பழக்கம் என்ன, ஊர் உலகத்துக்கு நல்லம், ஊர் உலகத்துக்கு பல உதவிகள் பல சேவைகள், ஊர் உலகத்தில் ஊர் உலகத்தோடு திருத்த முகத்தோடு பழகுவது, பெற்றோரோடு கடுகடுப்போடு, பெற்றோரோடு அகௌரவமாக பெற்றோருடைய மனதை புண்படுத்தி வாழ்கின்ற எத்தனையோ பேரை பார்க்கிறோம். அன்பானவர்களே, நான் பேச இருக்கின்ற இந்த தலைப்பு பெற்றோரின் மாண்பு பேணுவோம், பெற்றோருடைய மரியாதை, பெற்றோருடைய கண்ணியம், பெற்றோருக்கு நாம் செய்ய வேண்டிய சரியான கடமைகள், பெற்றோரோடு எப்படி நடந்து கொள்ள வேண்டும், நடந்து கொண்டால் என்ன கிடைக்கும், முறைகேடாக நடந்தால் என்ன ஆபத்து வரும் என்பதை இரண்டு பகுதிகளை உள்ளடக்கி நான் முன்வைப்பேன். சிந்தனையோடு உள்ளத்தை திறந்து கவனமாக கேட்டால் ஒவ்வொருவரும் ஏதோ ஒரு விடத்திலே நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளலாம். கண்ணியமானவர்களே, பெற்றோருடைய உறவிலே கண்ணியமாக அழகாக நடந்து கொண்ட நபிமார்களை குர்ஆனில் அல்லாஹ் வர்ணிக்கிறான். ஒன்று யஹ்யா அலைஹிஸ்ஸலாம், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்துடைய மகன் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்தை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லும் பொழுது வபர்ரம் பிவாலிதை, யஹ்யா தன்னுடைய தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். பிர்ருல் வாலிதைன் என்று சொல்ல வார்த்தை அரபியிலே பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, நலவு செய்வது, பெற்றோருக்கு கட்டுப்பட்டு வாழ்வதற்கான வார்த்தை தான் பிர்ருல் வாலிதை. அந்த விடயத்தை அல்லாஹ் சொல்கிறான், யஹ்யா தன்னுடைய பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தார். ஈசா அலைஹிஸ்ஸலாம் தந்தை கிடையாது, தாய் மாத்திரம் மரியம் அலைஹிஸ்ஸலாம், அவர்கள் அவர்களுடைய வாயினாலே சொன்ன விடயம்தான், அல்லாஹ் சொல்ல சொன்ன விடயம்தான், கை குழந்தையாக இருக்கும் பொழுது பேசிய விடயம், பேச முடியாத கை குழந்தையாக இருக்கும் பொழுது ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் பேச வைத்தான், தாய்க்கு சார்பாக சாட்சி சொல்ல வைத்தான். அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை தான், என்னுடைய தாய்க்கு நான் ஒரு நல்ல பிள்ளையாக இருக்கிறேன். பேச முடியாத வயது அல்லாஹ் பேச வைத்தான். அப்பொழுது பேசிய விடயங்களில் தான் இது உள்ளடங்குகிறது. அதே போன்று கண்ணியமானவர்களே, நான் ஆரம்பத்தில் ஓதிய குர்ஆன் வசனத்தை முதலாக தெளிவுபடுத்துகிறேன். அல்லாஹ் ஜல்ல ஜலாலு வகதா ரப்புக்க அல்லா தஅபுது இல்லா இய்யா, உங்களுடைய இறைச்சகன் அவன் ஒரு முடிவு எடுத்திருக்கிறான், நீங்கள் அவனை மாத்திரம் இபாதத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய இபாதத், அல்லாஹ்வுடைய இபாதத்தோடு அடுத்ததாக அல்லாஹ் சொல்வது எதை, இபாதத்தோடு இரண்டாவது இடத்தை அல்லாஹ் கொடுத்திருப்பது எதற்கு, வபில் வாலிதைன் இஹ்சானா, பெற்றோருக்கு உபகாரம் செய்யுமாறும் அல்லாஹ் கட்டாய கடமையாக முடிவெடுத்திருக்கிறார். இபாதத்துக்கு பின்னால் அடுத்த அந்த பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருப்பது, இபாதத்திலே கொடிகட்டி பறப்பது பெற்றோருடைய மனதை உடைத்து வாழ்ந்தால் அந்த இபாதத் ஃபெயிலியர், அந்த இபாதத் ஜீரோ. நெற்றி கருக்கலாம், பல குர்ஆன்கள் கிளியலாம், பல தஸ்பீஹ் மணி கோர்வைகள் உடையலாம், சுஜூத் செய்து முழங்கால் கருக்கலாம், ஜிக்ர் செய்து வாய் ஈரமாகலாம், பெற்றோருடைய அதிருப்தியோடு வாழ்ந்தால் இவருடைய இபாதத் ஜீரோ. இத்தெளிவான சான்று அதற்குரிய விடயங்களை முன்வைப்பேன். பின்னால் இபாதத்துக்கு அடுத்ததாக பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருக்க வேண்டும், இது அல்லாஹ்வுடைய முடிவு. இம்மா எபுலுகன்னா இந்தக்கள் கிபர் அஹதுஹுமா, இருவரில் ஒருவரோ அவுக்கிலாகுமா, இருவருமோ உங்களுடைய பெற்றோர்கள் யாராவது உங்களுடைய வயோதிபத்தை அடைந்தால், ஏன் வயோதிபத்தை அல்லாஹ் சொல்கிறான், பெற்றோர்கள் வயோதிபத்தை அடைகின்ற பொழுது பலகீனமாகிறார்கள். நாம் வாலிபர்களாக இருப்போம், நம்முடைய பெற்றோர்கள் அவர்கள் உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பலகீனப்படுகிறார்கள். அந்த கட்டத்தில் பெற்றோரை ஒதுக்குவதும் பெற்றோருக்கு துரோகம் செய்வதும் பெற்றோரை அவமதிப்பதும் அதிகம் நடக்கும். தாய் தந்தை கொஞ்சம் இளம் வயதில் இருக்கின்ற பொழுது கொஞ்சம் அடக்கி வாசிப்போம், ஏன் தந்தையோடு, தந்தையும் ஒரு ஆரோக்கியமானவர் இளம் வயதில் உள்ளவர். அன்பானவர்களே, இரண்டு பேரும் உங்களோடு வாழும் பொழுது இரண்டு இருவரில் ஒருவரோ அவர்களை பார்த்து என்றும் சொல்ல வேண்டாம். அந்த அருவறுப்பான வெறுப்புடன் அந்த சி என்ற வார்த்தையை கூட சொல்ல வேண்டாம். சிலர்கள் இதற்கு தவறாக விளங்கி இருக்கிறார்கள் தெரியாது, சி என்று சொல்வது கிடையாது, மற்ற எல்லா ஊத்த பேச்சுக்களையும் பெற்றோருக்கு பேசுவார்கள். சி என்று மட்டும் சொல்லக்கூடாது, மற்றதெல்லாம் பேசலாம். மடத்தனமான விளக்கம், சி என்று கூட ஒரு 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 சைக்கிளை கூட அருவறுப்பாக வெறுப்புடன் மனம் சுழித்து செய்யக்கூடாது. அவர்களோடு கடினமாக கடிந்து பேசக்கூடாது. அவர்களோடு கண்ணியமாக பேசுங்கள், கௌரவமாக பேசுங்கள். அன்பால், பயத்தால் அல்ல, அன்பால், இரக்கத்தால் அந்த பெற்றோருக்கு கட்டுப்பட்டு வாழுங்கள். பணிந்து நடவுங்கள், பணிவாக நடங்கள். وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. அந்த இரவர்களுக்கும் இந்த துஆவை, என்ன இந்த துஆ எத்தனை பேருக்கு பாட, சிறிய துஆ தான், சரியான உச்சரிப்போடு கருத்தை விளங்கி எத்தனை பேருக்கு பாடும், எத்தனை பேர் ஓதி இருக்கிறோம், எத்தனை பேர் ஓதுகிறோம். கனிமன் எப்பொழுது துவாவுக்கு கையை உயர்த்தினாலும் இந்த துவாவை ஓதாமல் கையை கீழே விடுவோம் என்றால் நாம் பெற்றோருக்கு நன்றி கட்ட பிள்ளைகள். எப்பொழுதெல்லாம் அல்லாவிடம் துவா கேட்பதற்கு கையேந்துவோமோ, இந்த துவாவை ஓதாமல் யார் கையை மூடுவாரோ, கீழே போடுவாரோ, துவாவை முடிப்பாரோ, பெற்றோர்கள் அவருடைய உள்ளத்தில் இல்லை என்பதற்கு அதுவே ஒரு சான்று. இதுக்கு பிறகாவது நன்றி உள்ளவர்களாக மாறுவோம். அல்லாஹ் நமக்கு கற்று தந்த துவா, நாம் இருவருக்கும் இரக்கம் காட்டுவாயாக. சிறு வயதில் என்னை வளர்த்து ஆளாக்கி தியாகம் செய்து பாடுபட்டு வளர்த்தது போன்று அவ்விருவருக்கும் நீ இரக்கம் காட்டுவாயாக, ரஹ்மத்து செய்வாயாக என்ற துவாவை நீங்கள் பெற்றோருக்காக வேண்டி ஓதுங்கள். இது குர்ஆன் வசனம். கண்ணியமானவர்களே, இதிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு உதாரணத்தை முன்வைக்கிறேன். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு இறைநேசர், ஒரு நபி, ஒரு ரசூல், அல்லாஹ்வுடைய அன்பர். அவருடைய தந்தை ஆசர் ஒரு சிலை வியாபாரி, இஸ்லாத்துக்கு ஈமானுக்கு எதிரானவர், அல்லாஹ் ஒருவன் என்பதற்கு எதிரானவர், சிலை வணக்கத்துக்கு மக்களை தூண்டக்கூடியவர். அந்த தந்தைக்கு சில புத்திமதிகளை சொல்லும் பொழுது கூட அவர்கள் பாவித்த அழகான வார்த்தைகளை குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான். ஒரு பிற மதத்தைச் சேர்ந்தவர், பாவத்துக்கு மக்களை தூண்டக்கூடியவர், அல்லாஹ் ஒருவர் என்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள். பல கடவுள்கள் என்று அவர் வாதிடுகிறார். அவரோடு பேசுகின்ற பொழுது கூட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பேசிய முறை என்ன தெரியுமா? யா அபத்தி, தன்னுடைய அருமை தந்தையே, தன்னுடைய கண்ணியமான தந்தையே. அபி என்றாலும் தந்தை தான், அபத்தி என்றால் இரக்கம், மரியாதை, அந்த சா சேருகிறது. அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே, லாத்தா அபதி ஷைத்தான், ஷைத்தானுக்கு நீங்கள் கட்டுப்பட வேண்டாம், ஷைத்தானுக்கு அடிபணிய வேண்டாம் என்றால் அந்த இணை வைப்பு, அந்த பாவங்கள், பாவங்களை தந்தைக்கு தடுக்கும் முகமாக சில புத்திமதிகளை சொல்கிறார்கள். கவுலன் கரீமா, கண்ணியமாக பேசுகிறார்கள், கண்ணியமாக. அதை அல்லாஹ் குர்ஆனிலே அந்த நிகழ்வை சொல்லி காட்டுகிறான். சிலை வணக்கத்துக்கு தூண்டக்கூடிய தந்தையோடு கூட யா அபத்தி, என்னுடைய அருமை தந்தையே. எப்படி பேசுகிறோம் கண்ணியமா நம்முடைய தந்தைக்கு, நம்முடைய தாய்க்கு, நம்முடைய பெற்றோருக்கு எப்படியான வார்த்தைகளை பேசுகிறோம், எப்படியான அசிங்கமான வார்த்தைகளை பேசி அவர்கள் அவர்களை கபருக்கு அனுப்பிவிட்டோம், எத்தனை பேர் ஒதுக்கி வைத்திருக்கிறோம். கண்ணியமனை கௌரவமாக பேசுவதற்கு இந்த சான்றை நான் முன்வைத்தேன். அதே போன்று கண்ணியமன ஹதீஸை சொன்னேன். அந்த ஹதீஸுடைய கருத்து என்ன தெரியுமா? இரண்டு விடயங்கள் கிடைப்பது யாருக்கு விருப்பமோ, யாருக்கு இரண்டு விடயங்கள் கிடைக்க வேண்டும், பாக்கியங்கள் கிடைக்க வேண்டும் என்று விருப்பமோ, அவர் செய்ய வேண்டியது இரண்டு விடயம். ஒன்று, மன் ஸர்ரஹு, பல்வேறு வட்ட வார்த்தை பிரயோகம், அய்யுப்ஸத்தலஹு ஃபீ ரிஸ்கி, அதே போன்று அய்யுமத்தலஹு ஃபீ ரிஸ்கி, வயுன்ஸஅலஹு ஃபீ அஜலி, ஃபல்யபர் வாலிதை வல்யஸில் ரஹிமா. இரண்டு விடயங்கள் தான் நம்முடைய நோக்கம் வாழ்க்கையில். இரண்டு விடயங்கள் கிடைத்தால் நம்முடைய வாழ்க்கை சக்சஸ். ஒன்று பொருளாதார வளம், இன்னும் ஒன்று உடலியல் ரீதியான ஆரோக்கியம். உடலிலே நல்ல ஆரோக்கியம், நோயில்லாத வாழ்க்கை அனுபவிப்பதற்கு பொருளாதாரம் பணம். யாருடைய ரிஸ்கிலே அபிவிருத்தி வேண்டுமோ, இந்த காலம் நெருக்கடியில் வாழ்கிறோம் எல்லோரும், பல்வேறுபட்ட நெருக்கடிகளிலே வாழ்கிறோம். யாருடைய வாழ்வாதாரம் ரிஸ்கிலே அபிவிருத்தி வேண்டுமோ, யாருடைய ஆயுள் நீடிக்க வேண்டுமோ, செய்ய வேண்டியது பெற்றோருக்கு உபகாரம் செய்யுங்கள், உறவினர்களை தேர்ந்தெடுங்கள். உறவை தேர்ந்தெடுப்பது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது, இந்த இரண்டும் ஆயுள் நீடிப்பதற்கும், நோயில்லாத வாழ்க்கை, 60 வருடம் வாழ்ந்தால் 60 வருடமும் வாழ்க்கை, 10 வருடம் கட்டிலும் 15 வருடம் கட்டிலும் அல்ல, நோயிலே ஆயுளிலே அரைவாசி நோயில் அல்ல, முழு மௌத்து வரைக்கும் வாழ்க்கை, இறுதி மூச்சு வரைக்கும் ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தார் கண்ணியமானே. நீண்ட ஆயுள் என்பது இரண்டு கருத்து. ஒன்று, அவர் வாழ்கின்ற ஆயுளிலே நோய் நம்பலம் இல்லாமல் இறுதி மூச்சு வரைக்கும் நிம்மதியாக வாழ்வது. இன்னும் ஒன்று, அல்லாஹ் சிலருடைய ஆயுளை இப்படி முடிவெடுப்பானாம், இவர் நல்லவராக வாழ்ந்தால் இவருடைய ஆயுள் 50 60, இவர் நல்ல நல்ல மனிதராக நல்லுபகாரியாக நல்ல ஒரு சீதேவியாக வாழ்கின்ற பொழுது இவருக்கு 60, இவர் பாவியாக தவறுகள் செய்கின்ற பொழுது இவருக்கு 40 30 என்றும் சிலருடைய ஆயுளை அல்லாஹ் எழுதுவான், அவர் அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது என்று கூட விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள் இமாம்கள். அந்த அமைப்பில் ஆயுள் நீடிக்கப்படும். உண்மையிலே அவருடைய முடிவெடுக்கப்பட்ட ஆயுள் 50 என்றால் அல்லாஹ் இவருடைய உபகாரம், இவருக்கு கிடைத்த துஆக்கள் அல்லாஹ் அவருக்கு ஆயுளை கூட்டி கொடுக்கலாம். இருக்கின்ற ஆயுளை அல்லாஹ், ஹதீஸுக்கு ஒரு அர்த்தம் வேண்டும், ஆயுளை அல்லாஹ் நீடிப்பான். இரண்டு நிகழ்வுகளை நான் சொல்கிறேன். பனு இஸ்ரவேலுடைய காலத்திலே ஒரு கொலை நடக்கிறது. ஒரு கொலை, யார் கொலை செய்தார் என்று அடையாளம் தெரியவில்லை, யாரும் சொல்லவும் இல்லை, ஏற்றுக்கொள்ளவும் இல்லை. அப்பொழுது அல்லாஹ் ஒரு முடிவெடுத்தான். என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? ஒரு மாட்டை அறுக்க வேண்டும். அந்த மாட்டை அறுத்து உரித்து மாமிசங்களை பங்கு வைத்துவிட்டு அந்த மாட்டுடைய எலும்பால் அந்த கொல்லப்பட்ட மையில் கொல்லப்பட்டவருக்கு தட்டினால் அவருக்கு உயிர் வரும், அவர் சொல்வார் என்னை யார் கொன்றது என்ற முறை. ஏதோ ஒரு மாட்டை அறுத்திருந்தால் அந்த கடமை நிறைவேறி இருக்கும். பனு இஸ்ரவேல் எப்படிப்பட்ட மாடு, எந்த அடையாளம், என்ன நிறம், எந்த குலத்தி மாடு என்று தேவையில்லாத கேள்விகளை கேட்டு அல்லாஹ் ஒரு மாட்டுடைய அடையாளத்தை சொன்னான். இப்படி ஒரு மாடாக இருக்க வேண்டும், மஞ்சள் நிற மாடாக இருக்க வேண்டும், பார்ப்பதற்கு அழகாக கண்குளிர்ச்சியாக இருக்க வேண்டும், அந்த மாடு எந்த வேலையும் செய்திருக்க கூடாது. வயல்களிலே விவசாயங்களிலே மாடுகளை பாவிப்பார்கள், எந்த வேலையும் செய்யாத பார்ப்பதற்கு அழகான எந்த குறைபாடும் இல்லாத மஞ்சள் நிற மாட்டை நீங்கள் அறுக்க வேண்டும். தேடி 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 அலைகிறார்கள், அலைந்து அலைந்து போய் ஒரு வாலிபரிடம் அந்த அந்த மாடு இருக்கிறது, அப்படியான ஒரு கேட்டகரி அந்த வர்ணனை உள்ள மாடு இருக்கிறது. அந்த வாலிபர் கண்ணியமானே, இதுக்கு இது அல்லாஹ்வுடைய கட்டளை, இப்படிப்பட்ட மாட்டை அறுக்க வேண்டும், இதுக்கு என்ன விலை? இவருக்கு தெரியும், இவருடைய ஒரே ஒரு சொத்து அதுதான், தந்தை மௌத்தாகும் பொழுது அனந்தரமாக விட்டு சென்ற மாடுதான் அது, அனந்தர சொத்து, அது மாத்திரம் சொத்து. அன்பானவர்களே, அவர் சொன்னார், இந்த மாட்டை அறுத்து இந்த தோலை உரித்து அந்த தோல் நிறைய தங்கத்தை தந்தால் இந்த மாட்டை விற்பேன், அந்த மாட்டுடைய அளவுக்கு தங்கம் வேண்டும். சரி, தருவோம். இவன் ஒரு மாட்டை விற்கிறார், ஒரு 300-400 கிலோ மாடு என்று வைப்போம், ஒரு 200 கிலோ என்று வைத்தால் கூட 200 கிலோவுடைய மாட்டுடைய அளவுக்கு தங்கத்தை நிறைத்தால் 200 கிலோ வருமா, கூடுதலாக வருமா? தங்கம் பாரம், தங்கம் பாரம். அவர்கள் கொடுத்தார்கள், மாட்டை விற்றார். ஒரு வியாபாரம், ஒரே நாளில் ஒரு நிமிடத்தில் கோடீஸ்வரராக மாறுகிறார். இவர் யார்? இந்த வாலிபர் யார்? இந்த வாலிபர் யார் தெரியுமா? தன்னுடைய தாய் தந்தையை கண் கலங்காமல் பராமரித்தவர். தாய் தந்தையுடைய துவா இருந்தால் அலந்த ரிஸ்க்கு அலைய தேவையில்லை, படாத பாடு பட தேவையில்லை, ஹராமாக சம்பாதிக்க தேவையில்லை. ஹலாலாக ஒரு வியாபாரம் நடக்கும், பரம்பரை பரம்பரையாக உட்கார்ந்து சாப்பிடலாம். இந்த வாலிபர் பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்ததனால் ஹதீஸோடு இணைக்கிறேன், பொருளாதார அபிவிருத்தி இவருக்கு ஏற்படுகிறது. ஒரு நாளில் ஒரு நிமிடத்தில் மாட்டுடைய தோலை தங்கத்தால் நிறைத்து தங்கம் கிடைக்கிறது என்றால், கண்ணியமானவர்களே, மாட்டுடைய விலை என்ன, அந்த அளவு தங்கத்துடைய விலை என்ன? இதா பொருளாதார அபிவிருத்திக்கு ஒரு உதாரணம். ஆயுள் அபிவிருத்திக்கு இன்னும் ஒரு உதாரணம். ஒரு பிரபலியமான ஒரு மேதை, அவருடைய பெயரை நாங்கள் சொல்கின்ற பொழுது ரதியல்லாஹு அன்ஹு என்று சொல்ல வேண்டும். அவர் சஹாபியாக இருக்க வேண்டியவர், நபி அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்தவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபைக்கு வந்து, அவர் யமனில் இருக்கிறார், மதீனாவுக்கு வந்து ஒரு நாள் ஒரு ஐந்து நிமிடம் மூன்று நிமிடம் நபியவர்களுடைய சபையிலே நபியவர்களை கண்டு பேசி பைஅத் செய்துவிட்டு அப்படியே போய் அவருடைய பாட்டிலே வாழ்ந்து அவர் வஃபாத்தாகினார். அவர் மௌத்து வரைக்கும், இன்று வரைக்கும் அவருடைய பெயர் சஹாபாக்களிலே இடம்பெற்றிருக்கும். அவர் சஹாபி பட்டத்தை விட வேறொரு விடயத்தை தேர்ந்தெடுத்தார். என்ன விடயம்? சஹாபி பட்டம் கிடைப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், நபியவர்களை பார்ப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம், நபியவர்களை சந்திப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை? அவருடைய பெயரை இறுதியில் சொல்கிறேன். உம்ர் ரலியல்லாஹு அன்ஹு தலைவை மக்காவுக்கு போக தயாராக உம்ராவுக்கு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து முசாபா செய்து, யார் சொல்ல, உம்ராவுக்கு போகிறேன் உமர். இப்பொழுது நான் பெயரை சொல்கிறேன், உமர் நீங்கள் உவைசுல் கரணியை சந்திக்கலாம். அவர்கள் உவைசுல் கரணி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரதியல்லாஹு அன்ஹு சொல்லி இருக்க வேண்டும் நாம். ஏன் சஹாபாக்கள் பட்டியலில் இருக்க வேண்டும், நபியவர்களை சந்திக்கவில்லை, காணவில்லை, கண்டால் சந்தித்தால் ஈமானோடு மௌத்தாகினால் சஹாபி, மாதக்கணக்கு வருடக்கணக்கு இருக்க தேவையில்லை. நபியவர்களை யமனிலிருந்து சந்திக்க வருவதற்கு என்ன தடை தெரியுமா? நபியவர்கள் எப்படி சொல்லி இருக்க வேண்டும், உவைசுல் கரணி பெரிய ஆளா, என்னை சந்திக்க வர நேரம் இல்லையா, அவருக்கு என்னை சந்தித்து என்னுடைய பையை தடுக்க நேரம் இல்லையா, பேசலாம். அப்படி நபி அவர்கள் சொன்னார்கள், உமரே, உவைசுல் கரணியை நீங்கள் சந்தித்தால் உங்களுக்காக இஸ்திக்ஃபார் செய்யுமாறு வேண்டிக் கொள்ளுங்கள். சஹாபி உமர் அலியல்லாஹுவர்கள் சொர்க்கவாதி என நன்மாராய் சொல்லப்பட்டவர்கள். எனக்கு பின்னால் நபி வருவதாக இருந்தால் உமர் தான் தகுதி என்று நபித்துவம் கிடையாது, உமரிடம் தகுதி இருக்கிறது என்று நபியவர்கள் சிறப்பித்து கூறிய உமரடி எல்லாரிடம் நபியவர்கள் வைசுல் கரணியிடம் துவாவுக்கு வேண்டிக் கொள்ளுங்கள். என்னுடைய தாயுடைய பெருமத் தாய்க்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார், தாயை விட்டு விட்டு வர முடியவில்லை அவரால். யாரும் இல்லையா விட்டு விட்டு வருவதற்கு? உறவினர்கள் யாரும் இல்லையா? குடும்பத்தார்கள் யாரும் இல்லையா? சொந்தக்கார வீட்டில் விட்டு விட்டு வர முடியாதா? இல்லை, தாயை விட்டு பிரிய மாட்டேன். தாயுடைய கிதுமத் ஹாஸ்பிட்டலில் நிப்பாட்டிய தாய் தந்தையுடன் ஒரு நைட் தங்கி இருக்கிறோமா? ஒரு நைட் தங்கி இருக்கிறோமா? பணம் கொடுத்தால் வைக்கிறோம். கோடீஸ்வரரும் அப்படித்தான், லட்சாதிபதியும் அப்படித்தான், த்ரீவீல் டிரைவரும் அப்படித்தான், பேமெண்ட் வியாபாரியும் அப்படித்தான், கரத்தை தள்ளுபவரும் அப்படித்தான். தாய் தந்தை ஹாஸ்பிட்டல் இருக்கின்ற பொழுது கூட ஒரு நைட் விழித்து தங்க முடியாத துப்பாக்கியசாலிகள் தான் நாம். ₹500 கொடுத்து ஆள் வைக்கிறோம், அவ்வளவு பிஸி. தாய் தந்தை ஹாஸ்பிட்டல் விசிட் பண்ணுகின்ற நேரத்துக்கு கடையில் வேலை செய்கின்ற கோலையனை அனுப்புகிறோம். பார்க்க போக நேரம் இல்லை, பிஸி. பெற்றவுடன் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டிருந்தால் இப்படி ஆளாக இருப்போமா? அனாதை மடத்தில் இருந்திருப்போம், மன்னிக்க வேண்டும். எத்தனை பிள்ளைகளை போட்டு விட்டு போகிறார்களே, போட்டார்களே நம்முடைய பெற்றோர்கள். அப்படி இந்த நவீன யுகத்திலும் எத்தனை குழந்தைகள் குப்பை தட்டில் எடுக்கப்படுகிறது, எத்தனை குழந்தைகள் அடையாளம் தெரியாத இடத்தில் எடுக்கப்படுகிறது. அப்படி போட்டிருந்தால் இன்றைய பெரிய மல்டி மில்லியனராக, அரசியல்வாதியாக, அதிகாரியாக, பணக்காரராக, பட்டதாரியாக, அறிவாளியாக மாறியிருப்போமா? தாய் தந்தை யார் என்று தெரியாத அனாதையாக வளர்ந்திருப்போம். நாம் எத்தனை கண்ணியமானே நபியவர்களை சந்தித்து சஹாபி பட்டம் என்ற பாக்கியம் எனக்கு தேவையில்லை, தாய்க்கு கிதுமத்து செய்து சொர்க்கத்தை அடைவேன். சொன்ன அந்த விடயம் இரண்டு. ஒன்று இவருடைய கண்ணியம், நபி அவர்கள் புகழ்ந்து பேசியது. என்ன பண்ண தெரியுமா, அவருக்கு ஒரு ஒரு நோய் இருந்தது, குஷ்டரோகம். கொரோனாவுடைய காலத்து இன்னும் மோதிக்கொண்டுதான் இருக்கிறோம். அல்லாஹ்வின் பரசு இவள் ஜுனூன் இவள் ஜுதாமி இலக்காம், வெண்குஷ்டம் கருங்குஷ்டம் பைத்தியம் பாரிய நோய்களை விட்டு பாதுகாப்பாயாக. அந்த துவாவில் வருகின்ற பரஸ் வெண்குஷ்டம் தோலப்படி அப்படியே சிகப்பாகி கருப்பாகி வெண் அப்படியே கலண்டு விழும், வெறும் வெண்மையாகுவதல்ல, ஒரு வகையான பாரிய ஆபத்துள்ள நோய். அந்த நோய் அவருக்கு இருந்தது, அந்த நோய் வந்தால் தப்புவது குறைவு. ஆனால் இவருக்கு அல்லாஹ் சுகமாக்கி 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 நபி அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது அந்த நோயில் எவ்வளவு தெரியுமா பேலன்ஸ், ஒரு ஒரு கொயினுடைய அளவுதான் பேலன்ஸ். ஒரு ஒரு ரூபாய் இரண்டு ரூபாயுடைய நாணயம் அளவு, அந்த அளவுதான் இந்த நோயிலே பேலன்ஸ் இருக்கிறது. அந்த தாய்க்கு செய்த கிதுமத்துடைய பரக்கத்தால் ஷிஃபா கிடைத்தது, ஆயுள் நீண்டது, நோய் இல்லாமல் ஆகியது. கனிமனே, பெற்றோருடைய துவா கிடைத்தாலே நோய் இல்லாமல் வாழலாம். நோய் பெற்றோருடைய துவாவால் ஷிஃபா கிடைக்கும். அந்த அதிசை இரண்டு சம்பவங்கள் மூலமாக விளங்கப்படுத்தினேன். அடுத்ததா கண்ணியமானே, பெற்றோருக்கு நல்ல பிள்ளையாக இருந்தால் எப்படி தெரியுமா அந்த எப்படி மதிப்பு தெரியுமா? இது நபியவர்களிடம் ஒரு ஒரு சஹாபி சஹாபாக்களை கண்டவர் அடைந்த மதிப்பு. சஹாபியாக இருந்திருக்க வேண்டும், ரதியல்லாஹு அன்ஹு என்ற பட்டம் கிடைத்திருக்க வேண்டும். அது தேவையில்லை, தாயுடைய துவா எனக்கு போதும். அடுத்தது கண்ணியமானவர்களே, நபியர்கள் சொர்க்கத்து காட்சிகளை பார்த்தார்களே, சொர்க்கத்திலே பல இடங்களை தரிசித்தார்கள். அந்த சொர்க்கத்து காட்சியிலே சொர்க்கத்திலே ஒரு கிராத் சத்தம் கேட்கிறது, குர்ஆன் ஓதுகின்ற கிராத். பக்கத்தில் இருந்த மலக்கிடம் கேட்டார்கள், இது யாருடைய ஒய், யாருடைய ஒய், இது உங்களுடைய சமூகத்தில் இருக்கின்ற ஹாரிசத் இப்னு நௌமானுடைய ஒய். ஹாரிசா ரலியல்லாஹு அன்ஹுடைய கிராத் சொர்க்கத்திலே ஒலிக்கிறது, அவர் உலகத்தில் இருக்கிறார். அவர் இங்கு ஓதுகின்ற குர்ஆன் சுவர்க்கத்திலே அந்த ஓசை ஒலிக்கிறது. சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உடனே சொன்னார்கள், கதாலிக்குமுல் பிர், கதாலிக்குமுல் பிர், தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளையாக இருப்பதனால் இப்படி பாக்கியம் தான் கிடைக்கும். அவர் தன்னுடைய தாயோடு, அந்த கடைசி காலத்தில் தாய் தான் இருந்தார்கள், தாயோடு சரியான மரியாதை. எந்த அளவென்றால், தாய்க்கு வயசு, பேசுவது கூட கிளியர் இல்லை. தாய் பேசினால் கூட என்னவென்று கிளியராக கேட்காது. சபையிலே உறவினர்களோடு இருப்பார், தாய் ஏதோ சொல்வாராம், தாய் சொல்லுகின்ற பொழுது தனக்கு விளங்கி இருக்காது, திரும்ப போய் உம்மா என்ன சொன்னீங்க என்ன சொன்னீங்க என்று கூட தாயிடம் கேட்டு தாயுடைய மனசு புண்படுமோ தெரியாது. பக்கத்தில் சபையில் இருந்தவருடன் கேட்பார்களாம், வெளியே கூப்பிட்டு என்னுடைய தாய் என்ன சொன்னார், என்னுடைய தாய் சொன்னது எனக்கு விளங்கவில்லை, என்ன சொன்னார்கள், அந்த அளவு மரியாதை. நீங்க சொன்னது விளங்கவில்லை என்று சொல்லி, உங்களுடைய பேச்சு கிளியர் இல்லை, தெளிவில்லை என்று சொல்வதை கூட தாய்க்கு முன்னால் அவர்கள் விரும்பவில்லை. அதனால் அவர்கள் இங்கு ஓதுகின்ற ஓசை குர்ஆன் சுவர்க்கத்திலே அந்த ஓசை ஒளி ஓசையிடப்படுகிறது. கண்ணியமானவனே, அந்த அளவு கண்ணியம். நேர் மாற்றமாக ஒருவர் இருந்தார், ஜுரை, ஒரு இறை நேசர். அவருடைய ஒரு வணக்கஸ்தலம் இருந்தது, அதில் இபாதத் செய்து கொண்டிருப்பார். ஒரு தடவை தாய் ஒரு வேலையாக கூப்பிடுகிறார், ஜுரைஜ் என்றார். இவர் தொழுது கொண்டிருக்கிறார், நஃபிலான இபாதத் தொழுது கொண்டிருக்கின்ற பொழுது தாய் கூப்பிடும் பொழுது தொழுகையா தாய் தாயுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதா, தொழுகையா தாயுடைய அழைப்புக்கு பதிலளிப்பதா தொழுது கொண்டிருந்தார். தாய் ஏதோ அவசரமான ஒரு வேலைக்கு கூப்பிடுகிறார். இவர் தொழுகையிலே நீண்ட நீண்ட கியாமிலே நீண்ட நீண்ட கூலை தொழுது கொண்டிருக்கிறார். தொழுகையை பூர்த்தியாக முடித்துவிட்டு தாயிடம் போய் என்னவென்று கேட்போம். தாய் கூப்பிட்டு கூப்பிட்டு இயலாத கட்டத்திலே பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு பத்துவா செய்யக்கூடாது, அந்த பத்துவா பலிக்கும், அந்த பத்துவா நம்முடைய வாயால் நம்முடைய பிள்ளை நாசமாகும் என்பதற்கும் ஒரு படிப்பினை அவர் ஆத்திரத்தால் ஆத்திரத்தால் செய்தார். பத்துவா உண்டு, இறை நேசர், பெரிய ஒரு கண்ணியமான மனிதர், மக்கள் எல்லாம் துவாவுக்கு வேண்டிக் கொள்ளக்கூடிய மனிதர், தன்னுடைய விடயங்களில் புத்திமதி கேட்கக்கூடிய மனிதர், அவருடைய நிலைமை எப்படி மாறியது? தாயுடைய மனதை ஒரு கட்டத்திலே தாய் கூப்பிட்டு போகவில்லை. கண்ணியமான நாம் நம்முடைய நிலைமை அவர் தொழுகையில், அவர் இபாதத்தில், நாம் நம்முடைய தாய் கூப்பிடும் பொழுது, தந்தை கூப்பிடும் பொழுது ஏன் போகாமல் இருக்கிறோம்? நாம் விளையாட்டில், நாம் கேம் விளையாடி கொண்டிருக்கிறோம், நாம் ஏதோ காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம், நாம் போனோடு இருக்கிறோம், லேப்டாப்போடு இருக்கிறோம், ரிமோட்டோடு இருக்கிறோம், ஃப்ரெண்ட்ஸ்மாரோடு இருக்கிறோம். அவசரமா தாய் தந்தை கோல் பண்ணுகிறார்கள், அவசரமான வேலை வா, இல்லை இன்னொரு விளையாடி கொண்டிருக்கிறேன், முடித்துவிட்டு தான் வருவேன் சொல்கிறோமா? நாம் வீண் விளையாட்டின் காரணமாக பெற்றோர்கள் அழைத்து போகாமல் இருக்கிறோம். அவர் தொழுது கொண்டு போகவில்லை. அல்லாஹ்வுடைய இபாதத் தொழுகைதான் காரணம். நாம் விளையாட்டின் காரணமாக, வீணான விளையாட்டின் காரணமாக தாய் தந்தையுடைய அழைப்புக்கு கோலை கட் பண்ணுகிறோம், கோலுக்கு ஆன்சர் பண்ணாமல் இருக்கிறோம், அடுத்த ரூமில் இருந்து கொண்டு வெளியே வராமல் இருக்கிறோம், கடைக்கு போயிருந்தால் போகாமல் இருக்கிறோம். நமக்கு எப்படிப்பட்ட தண்டனை வரும் என்று இந்த சம்பவத்தை வைத்து முடிவு செய்யுங்கள். தாய் சொன்னார், தீய நடத்தை உள்ள பெண்கள், தீய நடத்தை உள்ள பெண்கள் இருக்கிறார்களே, விபச்சாரம், பணத்துக்கு விபச்சாரம் செய்கின்ற பெண்களை, பெண்களுடைய முகத்தில் உன்னை முழிக்க வைக்காமல், உனக்கு அந்த பெண்களை சாட்டாமல் யாழ்ல இவனை மௌத்தாக்காதே. விபச்சார பணி சுமத்தி இவனை மௌத்தாக்கு. ஒரு நாள் தொழுது கொண்டிருக்கிறார், ஒரு இப்படி பண்புள்ள ஒரு பெண்மணி குழந்தையோடு இருக்கும் பொழுது, இது யாருடைய குழந்தை? அந்த பெண் யாரோ ஒருவருடன் சேர்ந்து கிடைத்த குழந்தை. தகாத வழியில் அவர் சொன்னார், இது ஜுரைஜுக்கும் எனக்கும் கிடைத்த குழந்தை, ஜுரைஜ் என்னோடு தொடர்பு வைத்து கிடைத்த குழந்தை. ஒரு விடயம் வந்தால், ஒரு செய்தி வந்தால் தீர விசாரிக்க வேண்டும், ஆதாரம் அத்தாச்சி இருக்கிறதா என்று பார்க்க வேண்டும். அவசரமாக போய் சந்தித்து விடக்கூடாது, கண்டித்து விடக்கூடாது, எக்ஸ் எடுக்கக்கூடாது என்பதற்கும் ஒரு படிப்பினை. உடனே வந்து சோடா போத்தல் போன்று அவருடைய கூடாரங்களை உடைத்து நொறுக்கி சுக்குநூறாகி விட்டார்கள். பெரிய இறைநேசர் வழியுள்ள நினைத்தோம், இந்த பெண்ணோடு நீ தொடர்பு வைத்திருக்கிறாய், உண்மையில வைக்கவில்லை. அவர் இந்த பெண்ணை கண்டிருப்பாரோ தெரியாது. கண்ணியமானவனை சொல்ல வருகின்ற விடயம், அதுக்கு பின்னா சம்பவம், அந்த குழந்தையே பேசியது, இது இவருடைய இவருடைய தந்தை அல்ல, அந்த ஆட்டு இடையன் தான் நாடு மேய்த்து கொண்டிருக்கிறானே, அவனோடு என்னுடைய தாய் தொடர்பு வைத்து கிடைத்தவன் தான் நான் என்று அந்த குழந்தை அல்லாஹ் பேச வைத்தான். அது இரண்டாவது விடயம். கண்ணியமடை தாயுடைய பத்துவா அந்த பாவத்தை செய்யாமலே அவருக்கு பழி சுமத்தப்பட்டது. என்ன குற்றம்? தாய் கூப்பிட்டு போகவில்லை. தடை தொழுகை பாவம் அல்ல, விளையாட்டு அல்ல, கூட்டாளிமாரோடு சேர்ந்து போன பயணம் அல்ல, பீச் அல்ல, ஜிம் அல்ல, பார்க் அல்ல, தொழுகையினால் தாயுடைய அழைப்புக்கு பதிலளிக்காதவருக்கு இந்த தண்டனை என்றால், நாம் வீணான விளையாட்டுகளில் இருக்கின்ற பொழுது, தாய் தந்தை ஏதாவது வேலை சொல்கின்ற பொழுது செய்து கொடுக்காமல் அவருடைய அவர்களுடைய மனது நொந்தால் எப்படிப்பட்ட தரித்திரியங்கள் நமக்கு வரும்? யாரை யாரோ எத்தனையோ விடயங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும், நமக்கு தெரியாது. அன்பானவர்களே, இன்னும் ஒரு நிகழ்வு. தாய் தந்தையோடு ஒழுக்கமாக பேச வேண்டும் என்று அந்த ஆயத்தை ஓதி விளங்கப்படுத்தினேன். ஒழுக்கம் இல்லாமல் பேசுபவருக்கு என்ன தண்டனை? அவாம் இப்னு ஹௌஸப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்லக்கூடியவர்கள் ஒரு சம்பவத்தை சொல்கிறார்கள். நான் ஒரு ஊருடைய கபிரிஸ்தானிலே போய்கொண்டிருந்தேன், மையவாடியிலே போய்கொண்டிருந்தேன். அந்த மையவாடியிலிருந்து ஒரு கபிலிருந்து திடீரென்று ஒரு மனிதர் எழும்புகிறார். அல்லாஹ் ஒரு தண்டனையை காட்டுவதற்கு அப்படி ஒரு நிலைமை ஏற்படுத்தியிருந்தார். கபிலிருந்து ஒருவர் எழும்புகிறார், எழும்பினால் அவருடைய முகம் தலை அப்படியே எல்லாமே கழுதை முகம், தலையுடைய பகுதி அப்படியே கழுதை தலை, உடம்பு மனித உடம்பு. எழும்பி இப்படி முகத்தை காட்டிவிட்டு உள்ளே போகிறார். எனக்கு ஆச்சரியமாகவும் பயங்கரமாகவும் இருந்தது. அப்படியே மையவாடியை தாண்டி போனால் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டிலே ஒரு வயோதிக பெண் இருந்தார், ஒரு மூதாட்டி இருந்தார். அந்த மூதாட்டியிடம், அந்த மூதாட்டி இவருடைய தாய் அல்ல, இவருடைய தாயுடைய ஒரு நண்பி, கேட்டேன் இப்படி இந்த கபிரிஸ்தான்ல, இந்த கபரில் இருந்து ஒருவர் எழும்பினார், தலை கழுதை தலை, மனித உடம்பு, என்ன விளக்கம் இது? அப்படியா? அவன் ஒரு குடிகாரன், போதை வசப்பாதிக்கக்கூடியவன். கனிமனே, இன்று நடக்கிறதா இல்லையா? குடித்து விட்டு போதை ஏறி ஏசுவது பேசுவதை விட்டு தாய் தந்தையரை கொள்வதற்கே முயற்சிக்கின்ற காலம். அதை பாதிக்க வேண்டாம், அந்த தொழில் செய்ய வேண்டாம். தாயும் விளங்காது, தந்தையும் விளங்காது, தாத்தாவும் விளங்காது, தங்கச்சியும் விளங்காது, மகளும் விளங்காது என்று சொல்வது இதற்குத்தான். அப்படியான பாவனை பாவித்து விட்டு எத்தனை பெற்றோர்களுக்கு என்னென்ன வார்த்தைகள் பேசியிருக்கிறோம்? கண்ணியமான பயப்பட வேண்டும். சொந்த உம்மா வாப்பாவுக்கு கேவலம் அவர்களுடைய உம்மா வாப்பாவை இழுத்து பேசுகின்ற காலம். உம்மாவுக்கு உம்மாவை இழுத்தால் யார் உம்மம்மா? கபிரில் வேறு மற்றவர்களுக்கு எப்படி பேசுவோம்? இவனும் ஒரு போதை வஸ்து பாவனை உள்ளவன், குடித்து விட்டு வீட்டுக்கு வருவான், உம்மா குத்தி சொல்வார், குடிக்காதே, இந்த பாவனையை விடு, இதை பாவிக்காதே, இப்படிப்பட்ட கெட்ட நண்பர்களோடு சேராதே, புத்தி சொல்கின்ற பொழுது அவன் உம்மாவுக்கு சொல்லுவான் ஒரு வார்த்தை, உம்மா நான் குடிப்பேன், குடிக்காம இருப்பேன், என்ற இஷ்டம், நீ கழுத கத்திரமாய் கத்தாத. உம்மாவுக்கு கழுதை என்று பேசுவார். பெற்று 9.5 மாதம் 10 மாதம் சுமந்து எத்தனையோ திருமணங்கள், எத்தனையோ வாய்க்கு பிடித்த ருசியான உணவுகள், எத்தனையோ சொகுசுகள், எல்லாவற்றையும் தியாகம் செய்து, எத்தனையோ பிரயாணத்தை தியாகம் செய்து, எத்தனையோ இரவுகளை தியாகம் செய்து, எத்தனையோ வருத்தங்களை தியாகம் செய்து. கனிமனே, சக்கராத்துடைய வேதனை இருக்கிறது. ஒரு மனிதன் சாதாரணமாக தாங்குகின்ற வேதனையுரிய ஒரு டிகிரி இருக்கிறது, அதை விடவும் அதிகமான வருத்தம் தான் இந்த சக்கராத்துடைய வேதனை. ஒரு ஆய்வில் நான் பார்த்தேன், ஒருவருடைய கருத்தை, பெரும்பாலும் வைத்தியருடைய கருத்து, பெரும்பாலும் இமாமுடைய கருத்து, ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற இதை மாத்திரம் பதிய வையுங்கள், தாய் தந்தையுடைய மரியாதை விளங்க, ஒரு மனிதனுடைய உடம்பில் இருக்கின்ற முள்ளுகளை, எலும்புகளை அவருடைய உயிரோடு ஒரே நிமிடத்தில் முழு முள்ளுகளையும் ஒரே தடவையில் உடைக்கின்ற பொழுது வருகின்ற வருத்தம் தானாம் சக்கராத்துடைய வருத்தம். சக்கராத்து பிரசவ வருத்தம், வாய்த்தவருடைய பிரசவ வருத்தம், சக்கராத்துக்கு அடுத்த வருத்தம். முழு முள்ளுகளையும் ஒரே தடவையில் உடைத்தால் எப்படி ஒரு வருத்தம் வருமோ அதுதான் பிள்ளை பெற்கின்ற பொழுது தாய்க்கு வருகின்ற வருத்தம். அந்த தாய்க்குத்தான் ஏசுகிறோம், அந்த தாய்க்குத்தான் கை நீட்டுகிறோம், அந்த தாய்க்குத்தான் சூசனம் பேசுகிறோம். அப்படித்தான் இவனும் பேசினான், கழுதமாவது கத்தாது என்றுவான். ஒரு நாள் செத்தான், அடக்கினோம், அடக்கிய நாள் முதல் நீங்கள் கண்ட இன்று வரை கபரிலிருந்து அவனை எல்லாம் எழுப்புகிறான், முகத்தை காட்டுகிறான், தலை முகம் எல்லாமே கழுதை முகமாக அல்லாஹ் மாற்றியிருக்கிறான். பயப்பட வேண்டும். தாய் தந்தைக்கு பைத்தியக்காரன் பைத்தியக்காரி என்று ஏசுகிறீர்களா? பைத்தியம் பிடிக்காமல் மௌத்து வராது, எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். தாய் தந்தைக்கு தோஸ் என்று சொல்கிறாயா? நீ தோஸ் ஆகாமல் மௌத்தாக மாட்டாய். ஓலவன் ஏலவன் நீ கொலிபடாயினாலும் பரவாயில்லை, யூனிவர்சிட்டியில டிகிரி முடித்தாலும் பரவாயில்லை, முள்ளேறிய அங்கோடைய ஹாஸ்பிட்டலை விசிட் பண்ணாமல் மௌத்து வராது. மன்னிப்பு கேட்காவிட்டால் எத்தனை கலாநிதிகளை அங்கோடையிலும் முள்ளேறியாவிலும் பார்க்கிறோம், எத்தனை டாக்டர்களை பார்க்கிறோம், எத்தனை லோயர் இன்ஜினியர்மார்களை பார்க்கிறோம், எத்தனை சர்டிபிகேட் வாங்கிய டிகிரி ஹோல்டர்களை பார்க்கிறோம். அவர்கள் எல்லோருக்கும் இதுதான் காரணம் என்று சொல்ல வரவில்லை, இப்படி காரணத்தாலும் போகலாம். வார்த்தை அளந்து பேசுவோம், அளந்து பேசுவோம். அவன் அப்படி தாய்க்கு சென்ன வார்த்தை, அல்லாஹ் கபரிலே அவனுடைய முகத்தை கழுதை முகமாக்கிவிட்டான். அதை காட்டுவதற்கு அல்லாஹ் இன்று வரைக்கும் அந்த அடைக்கப்பட்ட நேரத்திலே எழும்பி முகத்தை காட்டிவிட்டு உள்ளே போகிறான். எல்லோருக்கும் ஒரு படிப்பினைக்காக தாய் தந்தையோடு கவனமாக பேசுவோம். யாராவது இந்த பழக்கம் உள்ளவர்கள் இப்பொழுது ஜும்மா முடிஞ்சு உடன் போய் முசாபகா செய்து கத்தி அடைத்து மன்னிப்பு கேட்போம். வாலிப முறுக்கிலே போதையிலே திமிரிலே தலைக்கணத்திலே பேசுகிறோம். கண்ணியமானவர்களே, நமக்கும் எதிர்காலம் இருக்கிறது, நமக்கும் பிள்ளை இருக்கிறது, நம்முடைய பிள்ளைகளும் அது போன்று செய்யாது என்பதில் எந்த விதிவிலக்கும் கிடையாது. எல்லா பாவங்களுக்கும் தண்டனைகள் தாமதித்து வரும். தாய் தந்தைக்கு செய்கின்ற அநியாயம் சுடச்சுட வரும். அது திருந்துவோம். அன்பானவர்களை சொல்லிக்கொண்டே போகலாம். நேரம் இடம் கொடுக்காது. நீங்கள் எல்லோரும் பிந்தி வந்தவர்கள். நான் மிம்பரில் ஏறும் பொழுது வந்திருந்தால் இந்த பிரசங்கம் உங்களுக்கு இன்னும் பிரயோசனமாக இருக்கும். சிலருடைய பழக்கம் இருக்கிறது, மன்னிக்க வேண்டும். வருவது அரபு ஹொத்துபா ஆரம்பிக்கின்ற பொழுது மசீதியில் ஜும்மாவிலே ரெக்கார்டு அனுப்புங்கள். ரெக்கார்டு இந்த ஜும்மா பயன் ரெக்கார்டு அனுப்புங்க. இங்க வார நிற்காம சொல்லும் பொழுது ரெக்கார்டில் கேட்கிறது. அதெல்லாம் அசில் நேரடியாக கேட்க வேண்டும். அப்பொழுதுதான் உள்ளத்துக்கு படும். வெள்ளிக்கிழமை மதிப்போ ஏறும் பொழுது இந்த கிரௌட் இருக்க வேண்டும். மன்னிக்க வேண்டும், நான் தெளிவாக தைரியமாக உண்மையை உள்ளபடி சொல்கிறேன். ஏறும் பொழுது இந்த கிரௌட் இல்லாவிட்டால் வெள்ளிக்கிழமை அவமதிக்கின்ற கூட்டம் தான். மன்னிக்க வேண்டும், வெள்ளிக்கிழமை அவமதித்தால் நமக்கு எல்லாமே தரித்திரியம்தான். எந்த கூட்டம் வெள்ளிக்கிழமையை மதிக்காதோ அந்த மஹல்லாவில் முசீபத்துகள் இருக்கும், தருத்திரியங்கள் இருக்கும், நெருக்கடிகள் இருக்கும், ஒரு இருட்டு இருக்கும். எந்த மஹல்லா வெள்ளிக்கிழமையை மதிக்குமோ அந்த மஹல்லாவில் ஒரு வெளிச்சம் இருக்கும், அந்த ஊரிலே ஒரு பரக்கத்து இருக்கும். எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் வெள்ளிக்கிழமை அல்லாவுக்கு ஒரு மனுஷியாலும் கொடுக்க முடியாது? ஒரு மனுஷியாலும் கூட்டம் இருந்தால்தான் பேசுகின்றவர் பேச வேண்டிய விடயங்களை பேசுவார். இல்லாவிட்டால் கூட்டம் வரும் வரைக்கும் இழுத்துக் கொண்டு போவார் பயானை. இப்பொழுதுதான் முசல்லாவில் நிற்க வேண்டும். முசல்லாவில் நிற்க வேண்டிய நேரம் இப்பொழுதுதான். கிரௌடாக இருக்கிறது. யாருக்கு எதை பேசுவது கண்ணியமான மன்னித்துக் கொள்ளுங்கள். சொல்வதற்கு என்ன நினைத்தாலும் பரவாயில்லை. வெள்ளிக்கிழமை கண்ணியப்படுத்துங்கள். எல்லா தருத்திரியமும் நாட்டில் இருந்து போகும். விலைவாசி குறையும், விலைவாசி குறையும். எல்லா முசீபதி பிடித்த ஊழல்வாதிகள் அநியாயக்காரர்களை எல்லாம் ஒடுக்குவான், ஒதுக்குவான், தூரமாக்குவான். நம்முடைய பலகீனமான அமலை கொண்டு நடந்து கொண்டிருக்கிறது. அமல் கூடினால் கூடிய சீக்கிரம் அல்ல அகற்றுவான். நல்ல தலைமைத்துவத்தை அல்ல உண்டு பண்ணுவான். அல்ல கூடிய சீக்கிரம் உண்டு பண்ணி தருவானாக. பேசிக்கொண்டு வந்த விடயத்தில் இன்னும் இருக்கிறது. நான் பேசியதை நோட்டு கொண்டுதான். ஆரம்பத்தில் இந்த கிரௌட் இருந்திருந்தால் இன்னும் பல விடயங்களை முன்வைத்திருப்பேன். நேரம் இடம் கொடுக்கவில்லை. முடித்துக் கொள்கிறேன். பெற்றோருடைய மரியாதை விடயத்திலே பேசியது 101 தான், 99% இருக்கிறது. நேரம் இடம் கொடுக்காது. சொன்ன விடயங்களை கருத்தில் கொள்வோம். பெற்றோருடைய மரியாதையை பேணுவோம். பெற்றோருடைய துவாவை அடைவோம். 2 ஹதீஸ்களை முன்வைத்து முடிக்கிறேன். 1, தாயுடைய கால் பாதத்தில் சுவர்க்கம் இருக்கிறது. இன்னொரு ஹதீஸ் வந்திருக்கிறது, தாய் தந்தை தான் உன்னுடைய சுவர்க்கமும் நரகமும். தாய் தந்தையை நல்லபடி நடத்தினால் உனக்கு சுவர்க்கம், தாய் தந்தையை நீ முறைகேடாக நடத்தினால் உனக்கு நரகம். அல் ஜன்னதா, தாய் தந்தை இருவருடைய கால் பாதத்துக்கு கீழேயும் சுவர்க்கம் இருக்கிறது. அப்படியும் அதித்திருக்கிறது. இறுதியாக ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இறுதி சம்பவம், ஒரு சஹாபி நபியவர்களுக்கு பின்னால் தொழுதவர், நபியருடைய முகத்திலே முழித்தவர். காலையிலே முதலாவது பார்ப்ப நபி அவர்களை, இரவிலே இறுதியாக பார்ப்பது நபி அவர்களை, எல்லா விடயங்களையும் கேட்டு செய்வது நபி அவர்களிடம். அல்கமார் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்தில் இருக்கிறார். நபியர்கள் பக்கத்திலிருந்து கலிமாவை ஞாபகப்படுத்துகிறார்கள். கலிமா அவருடைய வாய்க்கு வரவில்லை. கலிமா பாடம் இல்லாமலா எத்தனை 1,000,000,000,000,000 சிக்கர் செய்திருப்பார். கலிமா பாடம் என்பதனால் சக்கராத்தில் வராது. கலிமா பாடம் என்பதனால் வராது, வாழ்க்கையில் இருந்தால் தான் வரும். அதுவும் தாய் தந்தையுடைய மனதை உடைத்தால் வராது. களிமா இவருக்கு வராமல் தடுமாறுகிறார். கவிவர்கள் என்ன பிரச்சனை? தாயோடு கொஞ்சம் மனஸ்தாபம், கூப்பிடுங்கள் தாயை. கூப்பிட்டார்கள், மகனை மன்னித்து விடுங்கள். மன்னிக்க மாட்டேன், அவருடைய மனதை துன்புறுத்தியவன். நம்மை போன்றல்ல ஒரு விடயம் நடந்திருக்கும். மன்னிக்க மாட்டேன். ஒரு நெருப்பை காட்டி சொன்னார்கள், இந்த நெருப்பில் அவருடைய மகனை போட போகிறேன். விடுவியா தாயை? விடுவியா? இல்லை, விடமாட்டேன். அவருடைய மகனை நெருப்பில் போட விடமாட்டேன். நாம் என்ன அநியாயம், என்ன துரோகம், என்ன என்ன எந்த முறையிலே தாய் தந்தையை நோவித்தாலும் அவருடைய உள்ளத்தில் நம்முடைய அன்புதான் இருக்கும். நாக்கு ஏசம், உள்ளம் அழும். இதன் பெற்றோர்கள் அது பெற்றோராக மாறும் வரை விளங்காது. இரண்டு மூன்று பிள்ளைகளை பெற்றால் தான் விளங்கும். தாய் விடமாட்டேன் சொன்னார்கள். நீ மன்னிக்காமல் உன்னுடைய மகன் மௌத்தாகினால் இதைவிட கொடிய நரகத்துக்கு போவான் பரவாயில்லையா, இதைவிட டேஞ்சரான நெருப்புக்குள் நுழைவான் பரவாயில்லையா, மன்னிக்கிறேன் என்று சொன்னவுடன் தான் கலிமா வந்தது. சஹாபிக்கு இந்த நிலைமை என்றால் நமக்கு எந்த நிலைமை வரும்? சக்கராத்தோடு சம்பந்தப்பட்டதுதான் தாய் தந்தையுடைய உறவு. சக்கராத்திலும் விடாது. இதை மன்னிப்பு கேட்போம், உள்ளத்தை குளிர வைப்போம், இதற்கு பின்னால் நடக்காமல் பெற்றோர்களுக்காக சதக்கா ஜாரியாக்களை செய்வோம், இஸ்திக்பார்களை செய்வோம், அவருடைய பெயர்களிலே தான தர்மங்களை செய்வோம், அமல்களை செய்வோம், துவாக்களை செய்வோம், அவர்களுடைய கபரை முறைப்படி ஜியாரத்து செய்வோம், அங்கு போய் அதற்குரிய துவாக்களை ஓதுவோம். எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தாய் தந்தையர்களுக்கு நல்லதொரு பிள்ளைகளாக நம்மை மாற்றுவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, உற்றாருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, பூர முஸ்லீம்கள் மூமிங் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருளாயாக, தருமையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, தாய் தந்தையோடு ஒழுக்கமாக நடக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, அவர்களோடு எப்படி நடந்து கொண்டால் நீ உன்னுடைய அன்பையும் உன்னுடைய திருப்தியை நமக்கு வழங்குவாயோ அப்படி நடக்கின்ற பக்குவத்தை தருவாயாக, நம்முடைய நாவுகளை பாதுகாப்பாயாக, நம்முடைய நடத்தைகளை பாதுகாப்பாயாக, தாய் தந்தையுடைய துவாவை அடைகின்ற நட்பணிகளை நம் மூலம் செய்ய வைப்பாயாக, தாய் தந்தையுடைய திருப்தியோடு மரணிக்கின்ற பாக்கியத்தை நமக்கு தருவாயாக, ஈமாவுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக.
மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளத்தினூடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.